الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே நல்ல துஆக்களை பிரார்த்தனைகளை நமக்காகவும் எல்லா முஸ்லிம்களுக்காகவும் கேட்டுக்கொள்வோமாக. அல்லாஹ் நம்மை மன்னித்து அவனுடைய அருளையும் அன்பையும் கொடுத்து நல்லவர்களில் சேர்ப்பானாக. அனைத்து பாவங்களையும் அனைத்து தடுக்கப்பட்ட செயல்களையும் விட்டு விலகி அல்லாஹுவிற்கு பொருத்தமான எல்லா நன்மைகளையும் செய்து அல்லாஹ் விரும்பிய நல்லவர்களில் சேருவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் உதவி செய்வானாக, அருள் புரிவானாக. ஆமீன் பிரஹ்மத்திக்க யா ரப்பல் ஆலமீன். இன்று ரமலானை பற்றிய ஒரு சிறிய நினைவூட்டல், ரமலான் மாதத்தின் நோன்பை பற்றிய ஒரு சிறிய விளக்கம், ரமதானை எப்படி பயன்படுத்துவது, ரமதான் மாதத்தின் கண்ணியம் என்ன, அந்த கண்ணியத்தை எப்படி நாம் மதிக்க வேண்டும், இந்த ரமதான் மாதத்திலே நாம் எதை அடைய வேண்டும், ரமதான் மாதத்தினுடைய நோக்கம் என்ன, அதில் நாம் இருக்கிற நோன்பினுடைய நோக்கம் என்ன என்ற பொதுவான சில விஷயங்களை குறித்து எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் நபியுடைய சுன்னாவிலிருந்தும் சில விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் உதவி செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய நோன்பை பற்றி நாம் அல் குர்ஆனிலிருந்து பார்த்தோம் என்றால், சூரத்துல் பக்ராவுடைய 183, 184, 185 ஆகிய மூன்று வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ்ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். பொருள் என்ன? நம்பிக்கையாளர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது, கடமையாக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்றே அவர்கள் மீதும் நோன்பு கடமை, எனவே உங்கள் மீதும் நோன்பு கடமை. லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும். இந்த நோன்பு உங்களில் தக்குவாவை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் முத்தகி, தக்குவா உடையவர், தக்குவா உடைய மக்களாக ஆக வேண்டும். இது உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்பதற்குரிய காரணம், அல்லது இதுதான் நோக்கம். நீங்கள் பசித்திருப்பதிலோ தாகித்திருப்பதிலோ இப்படி சிரமப்படுவதனால் உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை வருத்தத்தில் ஆளாக்கி அல்லாஹ்விற்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை, நீங்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதை தவிர. நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதை தவிர வேறு நோக்கம் இல்லை அல்லாஹ்விற்கு. நாம் பசித்திருப்பதில் அல்லாஹ்விற்கு லாபம் இல்லை, நாம் தாகித்திருப்பதால் அல்லாஹ்விற்கு லாபம் இல்லை. நம்முடைய பசியிலும் தாகத்திலும் ஆசையை துறந்து கட்டுப்படுத்தி வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு நாம் அல்லாஹுடைய இந்த கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலம் நம்மில் அல்லாஹ் ஒரு நல்ல மாற்றத்தை விரும்புகிறான். அந்த மாற்றம் எதற்காக அல்லாஹ் விரும்புகிறான்? இந்த ரமதானுக்கு பிறகுள்ள 11 மாதங்களில் நீங்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடிய, அல்லாஹுடைய சட்டங்களை பேணக்கூடிய, ஹராமான தடுக்கப்பட்ட செயல்களிலிருந்து விலகக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதால் நீங்கள் உங்களுக்கு தயார்படுத்தப்பட்ட சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். பாவங்களை செய்து அற்ப இன்பங்களுக்கு அடிமையாகி தடுக்கப்பட்ட ஹராமான ஆசைகளை செய்து கொழுந்துவிட்டு எரிகிற நரக நெருப்பில் நீங்கள் நுழைந்து விடக்கூடாது. லஅல்லக்கும் தத்தகூன். இந்த தக்வாவின் மூலமாக இந்த நன்மைகளை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அப்ப நோன்பின் மூலமாக பலனடையப் போகிறவர்கள் யார்? அந்த நோன்பை முறையாக பேணக்கூடிய முஸ்லிம்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் ஆக வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு உங்களுக்கு தக்வாவை ஏற்படுத்த வேண்டும், நோன்பால் உங்களுக்கு தக்வா ஏற்பட வேண்டும். அந்த தக்வா 11 மாதங்கள் அல்லாஹுவின் சட்டங்களை நீங்கள் நிலைநிறுத்துவதற்கு, அல்லாஹுடைய மார்க்கத்தை நீங்கள் பேணுவதற்கு உங்களுக்கு துணையாக, நினைவூட்டலாக, ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்க வேண்டும். ரமதான் மாதத்திலே ஹராமான செயல்கள் அல்ல, ஹலாலாக்கப்பட்ட உணவு உண்பது, ஹலாலாக்கப்பட்ட குடிபானங்களை குடிப்பது, ஹலாலாக்கப்பட்ட மனைவி, இவற்றையெல்லாம் தன் மீது தடுத்து விலகி இருக்க முடிந்த நீ, இவற்றை விலக்கி இருக்க முடிந்த நீ, அல்லாஹ் தடுத்த ஹராமான செயல்களை விட்டு எவ்வளவு தூரம் ஏனைய காலங்களில் நீ விலகி இருக்க வேண்டும்? புரிகிறதா உங்களுக்கு? அனுமதிக்கப்பட்டவற்றையே தன் மீது தடுத்து அவற்றை விட்டு விலகி இருக்கிற பக்குவத்தை பெற்ற நீங்கள் எப்போதும் நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்ட செயல்களிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நோன்பின் மூலமாக, அந்த நோன்பின் பாடத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். அதைத்தான் கூறுகிறான், லஅல்லகும் தத்தகூன். பிறகு சொல்கிறான், ஐயாமம் மஅதூதாத். அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி தருகிறான். நான் உங்களை ஆண்டு முழுக்க பசித்திருக்க சொல்லவில்லை, வருடம் முழுக்க உள்ள பகல் காலங்களிலே தாகித்திருக்க சொல்லவில்லை. ஐயாமம் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள் தான், எண்ணப்பட்ட சில நாட்கள் தான் அந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்படுகிறது. அதுவும் فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ, உங்களில் யாராவது நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால், فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ, ரமதான் அல்லாத வேறு நாட்களிலே விடுபட்ட அந்த நாள்களை கணக்கிட்டு அவர் வைத்துக் கொள்ளட்டும். இதுதான் மார்க்கம் இலகு என்பதற்கு பொருள், மார்க்கம் லேசானது என்பதற்கு பொருள். மார்க்கம் லேசானது என்றால் அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொடுப்பான், பிறகு அந்த சட்டத்திலே விதிவிலக்கை கொடுப்பான். மார்க்கம் இலகுவானது என்பதற்கு இதுதான் பொருள். அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொடுப்பான், பிறகு அந்த சட்டத்திலே விதிவிலக்கை கொடுப்பான். நபி அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்வார்கள், பிறகு அந்த சட்டத்திலே சில விதிவிலக்குகளை அவர்களே சொல்வார்கள். இதுதான் மார்க்கம் இலகுவானது என்பதற்கு பொருள். இன்று சில விஞ்ஞானிகளும் மெஞ்ஞானிகளும் புரிந்து கொள்வதை போன்று கிடையாது. அது என்ன? அத்தீன் யுஸ்ரன், மார்க்கம் இலகுவானது என்று சொல்லி இந்த முடிவு செய்யப்பட்ட மார்க்கத்திலே, அல்லாஹ்வாலும் ரசூலாலும் வரையறுக்கப்பட்ட மார்க்கத்திலே இவர்கள் கட்டிங் செய்து கொண்டே இருப்பார்கள், இவர்கள் ஆல்டரேஷன் செய்து கொண்டே இருப்பார்கள்,
பல ஃபர்துகளை விடுவார்கள், பல சுன்னத்துகளை புறக்கணிப்பார்கள். கேட்ட மார்க்கத்தை ரொம்ப சிரமப்படுத்திக்காதீங்க, மார்க்கம் ரொம்ப லேசானது என்று புத்தி சொல்வார்கள். யாருக்கு சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்குமா? அத்துஅல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்விற்கா உங்கள் மார்க்கத்தை நீங்கள் போதிக்க வந்து விட்டீர்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். எது இலகுவானதோ அதை அல்லாஹ் சொல்லிவிட்டான். எதை செய்ய வேண்டுமோ அல்லாஹ் சொல்லிவிட்டான். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அதை குறைப்பதற்கோ கூட்டுவதற்கோ சேர்ப்பதற்கோ எடுப்பதற்கோ அனுமதி அறவே இல்லை. புரிகிறதா? இன்று பார்க்கிறோம், மார்க்கம் இலகுவானது இலகுவானது என்று சொல்லி ஆண்கள் பெண்கள் அழைப்பாளர்கள் பொதுமக்கள் தலைவர்கள் என்று மார்க்கத்தை அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப குறைத்து குறைத்து அல்லது கூட்டி கூட்டி பிரித்து பிரித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற மார்க்கம் ஒன்று, இவர்களிடத்தில் இருக்கிற மார்க்கமும் வேறு ஒன்று. இதிலே மிக கேவலமான ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியது போன்று மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து, இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து முதலாவதாக நீங்கள் பாடுபடுத்துகிற சட்டம், அல்லாஹ்வுடைய சட்டங்களில் கெடுக்கின்ற நீங்கள் நாசமாக்கிற முதல் சட்டம் தொழுகை என்று சொன்னார்கள். இன்று பார்க்கிறோம், இன்று தொழுகை என்ற பெயரில் சில அசைவுகளை சடங்குகளை செய்கிறார்களே தவிர, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற தொழுகை முஸ்லிம்களிடத்தில் இல்லை. தொழுகையை போன்று சில அசைவுகளை செய்கிறார்கள், இது தொழுகை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகை இல்லை. இது இன்று நாம் மஸ்ஜிதுகளிலே தொழுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகை இல்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க கேட்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகை எப்படி என்று? ஹதீஸ் கிதாபுகளை பாருங்கள், புகாரியை எடுத்து பாருங்கள், முஸ்லிமை எடுத்து பாருங்கள். நபி அவர்கள் எப்படி ஃபர்லான தொழுகைகளை தொழ வைத்தார்கள், நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை எப்படி தொழுதார்கள் என்று? அதுதான் தொழுகை, அதுதான் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள் தொழுகையிலே, அவர்களோடு சஹாபாக்கள் நின்றார்கள். கடும் வெயிலிலே தொழுதார்கள். இன்று நாம் தொழுவது போன்று கட்டிடங்களில் அல்ல, கட்டிடங்களில் தொழவில்லை, அல்லது நன்கு முறைப்படுத்தப்பட்ட கூரைகளில் தொழவில்லை, அல்லது குளிரூட்டப்பட்ட அறைகளிலே தொழவில்லை. அந்த பாலைவன வெயிலிலே மணல் சுட்டெரித்துக் கொண்டிருக்கும், ஏறக்குறைய சஜிதாவிலே 5 நிமிடங்கள் இருப்பார்கள். சஹாபாக்கள் நெத்தியை உயர்த்தினால் அந்த சூட்டின் காரணமாக நெற்றியெல்லாம் பொசுங்கி இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி அவர்கள் சுஜூது செய்து செய்து அவர்களுடைய முகத்தின் நெற்றிகள் எல்லாம் காய்த்திருக்கும் என்று. இந்த தொழுகை எப்படி இருக்கிறது? நபி அவர்கள் சுபுஹு தொழுகையிலே ஏறக்குறைய 100-200 வசனங்கள் வரை ஓதுவார்கள், அதே அளவு லுஹரிலே ஓதுவார்கள். இன்று எல்லாம் 5 நிமிடங்களுக்கு மேல் எந்த தொழுகையும் கிடையாது, அதிகபட்சமாக 7 நிமிஷத்துக்கு மேல் எந்த தொழுகையும் கிடையாது. فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. ஒரு கூட்டம் வரும், முதலில் தொழுகையை தான் பாழாக்குவார்கள், நாசப்படுத்துவார்கள். யார் கூறுகிறான்? யார் கூறுவது? அல்லாஹ் கூறுகிறான், தபாரக வ தஆலா. ஒரு கூட்டம் வரும், அவர்கள் முதலில் தொழுகையை நாசமாக்குவார்கள், பிறகு மன இச்சைகளை பின்பற்றுவார்கள், அல்லாஹ் சொல்ல வழிகெடுவார்கள், இவர்கள் நாசமாகி விடுவார்கள். ஃபஸௌஃபயல் கௌன கையா. நாம் சில நாட்களிலே சந்திக்க போகிறோம், பெரிய சண்டையெல்லாம் நடக்கும், 8-20 என்று. எது சுன்னத்? 8+3 சுன்னத்தா அல்லது 20 சுன்னத்தா என்று? ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள், எண்ணிக்கையில் சண்டை செய்வார்களே தவிர, எண்ணிக்கையில் எண்ணிக்கையிலே சண்டை செய்வார்களே தவிர இந்த கூட்டமும் அந்த கூட்டமும், ஆனால் ரெண்டு கூட்டமும் கைகோர்த்து கொண்டிருப்பார்கள், கண்டிப்பா ரசூலுல்லா தொழுத மாதிரி அந்த தொழுகையை நாங்கள் தொழமாட்டோம் என்று. நீராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எண்ணிக்கையிலே சண்டை செய்து கொள்வோம், ஆனா கண்டிப்பா கவனமா பார்த்துக் கொள்வோம், ரசூலுல்லா தொழுத மாதிரி அந்த தொழுகையை கண்டிப்பா தொழமாட்டோம்.
புரிகிறதா நான் சொல்வது?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு தொழுகையை எப்படி தொழுதார்கள், சஹாபாக்கள் அவர்களிடமிருந்து இந்த இரவு தொழுகையை எப்படி படித்தார்கள், இன்று நாம் இந்த இரவு தொழுகை எப்படி வைத்திருக்கிறோம். ஏதோ இவர்கள் சாப்பாடு ஆக்கும் போது வாசனைக்கு கிள்ளி போடுற கொத்தமல்லி புதினா மாதிரி தான் இந்த தொழுகை. நிற்பது குறைவு, அதில் ஓதுவது குறைவு, அதிலே அவசரம், ஓதுபவருக்கும் புரியாது, கேட்பவருக்கு அறவே புரியாது. ஓதுபவரும் சிந்திக்க மாட்டார், கேட்பவர் அறவே சிந்திக்க மாட்டார். ருக்கு சுஜூத் எல்லாம் அவசரம், காக்கைகள் கொத்துவது போல தொழுகையில் மனம் ஈடுபட்டு இருக்காது. அவசரமாக முடித்து விட்டு அப்படியே பெரிய பத்ர் போர் செஞ்ச மாதிரி வெளியே வந்து நிப்பாங்க. பெரிய பத்ர் போரை நிகழ்த்திட்டு வெற்றி கண்டுட்டு வந்துட்ட மாதிரி வந்து நிற்பார்கள். கேவலம் கேவலம். இந்த தொழுகையை வைத்துக் கொண்டு எதை நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம்? ரமலான் வந்து கூட அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக நேரம் ஒதுக்கவில்லை என்றால் இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஏன் செய்ய வேண்டும், இவர்களை அல்லாஹ் ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும் நினைத்து பாருங்கள். எதற்கு இந்த விஷயத்தை கூறினான், இவ்வளவு தெளிவாக கூறினேன் என்றால், இலகு என்பது அல்லாஹ் சொன்னது இலகுவானது, ரசூல் சொன்னது இலகுவானது, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கட்டிங் ஆல்டரேஷன் செய்து கொள்வதற்கு பெயர் இலகு அல்ல. நபி அவர்கள் இப்படி தொழுதார்கள் என்றால் அப்படித்தான் தொட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅலல்லதீன யுதீகூனஹு, யாருக்கு முடியவில்லையோ, நிரந்தர நோய்க்கு ஆளாகி விட்டார்களோ, ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், அவர்கள் ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கட்டும். ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல் லஹு, யார் முடிந்தவரை நோன்பு நோற்பதற்கே முயற்சி செய்கிறாரோ அதுதான் அவருக்கு சிறந்தது. அந்த சூமு கைருல்லக்கும் இன் குந்தும் தஅலமூன், நீங்கள் நோன்பு நோற்பது உங்களுக்கு சிறந்தது, நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால், அதன் நன்மைகளை புரிந்தவர்களாக இருந்தால். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ் இந்த மாதத்திற்கு கொடுக்கிற கண்ணியத்தை பாருங்கள். ஷஹ்ரு ரமலான், நோன்பு கடமையாக்கப்பட்டது எந்த மாதத்திலே, ரமதான் மாதத்திலே. ஏன் கடமையாக்கப்பட்டது? அல்லாஹ் சொல்கிறான், ரமதான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அதில்தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது, மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறக்கப்பட்டது, நேர்வழியின் ஆதாரங்களோடு இறக்கப்பட்டது, அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரிக்கின்ற ஆதாரங்களோடு இறக்கப்பட்டது. எனவே யார் இந்த ரமதானை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும், யார் நோயாளியாகவோ பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் வேறு ஒரு நாட்களை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளட்டும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய நோன்பை பற்றி சொல்லுகின்றார். இந்த ரமதானுடைய நோன்பு இது கடமையாக்கப்பட்டதற்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். இதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய வேதம், எந்த வேதத்தின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை அறிய போகிறீர்களோ அந்த வழிகாட்டுதல்களின்படி நீங்கள் நடந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற தேட்டம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த வழிகாட்டுதல்களின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு உங்களிடத்திலே பக்குவம் தேவை, பயிற்சி தேவை, அதற்கு உங்களிடத்திலே ஒரு உறுதி தேவை. அந்த உறுதி நீங்கள் நோன்பின் மூலமாகத்தான் அடைய முடியும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஒரு தனி கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு தேவை, மன உறுதி தேவை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ஹலால் ஹராமை பேணுவதற்கு மனதிலே மிகப்பெரிய ஆற்றல், ஒரு பலம் தேவை. அப்போதுதான் மார்க்கத்தை பின்பற்ற முடியும். அந்த பலத்தை நீங்கள் நோன்பிருந்துதான் அடைய முடியும். எனவே இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று அந்த பலத்தை அடையுங்கள். முதல் காரணம். இரண்டாவது, அல்லாஹ் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நேர்வழிவிக்க இந்த வேதத்தை கொடுத்து, இந்த வேதத்தினால் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்தானே, அதற்கு நன்றி செலுத்துங்கள், அதற்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ்விற்கு. எப்படி நன்றி செலுத்துவது? பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹுவை வழிபட்டு, பசித்திருந்து தாகித்திருந்து தூங்கி அல்ல. ரமதான் மாதம் இபாதத்துக்காக கொடுக்கப்பட்ட மாதமே தவிர பசித்திருத்தல் தாகித்திருத்தல் எதற்காக? தேவைகளை சுருக்கிக் கொண்டு, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், தேவைகளை சுருக்கிக் கொண்டு, உணவை சுருக்கிக் கொண்டு, குடிப்பை சுருக்கிக் கொண்டு, அனைத்து விதமான தேவைகளையும் சுருக்கிக் கொண்டு இபாதத்திலே ஈடுபடுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம். ஆனால் நம்ம முஸ்லிம்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ், நாங்கள் சாப்பாட்டுடைய நேரத்தை வேணா மாற்றிக்கொள்கிறோம், ஆனால் சாப்பிடுறத விடவே மாட்டோம். அல்லாஹ், நீ சொல்றேன்னு சொல்லி ஏதோ நேரத்தை மட்டும் நாங்கள் சேஞ்ச் செய்து கொள்கிறோம், ஆனா உணவின் அளவையோ, உணவின் அளவையோ அல்லது அதற்கு செய்கின்ற அந்த தயாரிப்பையோ நாங்கள் குறைக்க மாட்டோம். ஆனால் இன்னொன்று வேண்டுமானால் செய்வோம். அது என்ன? ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் கூட்டி வேண்டுமானால் செய்து கொள்வோம். நீங்கள் பாருங்கள், ரமதான் மாதத்திலே முஸ்லிம்கள் சாப்பிடுவது மற்ற மாதத்தில் அவர்கள் சாப்பிடுவதை விட குறைவா அல்லது கூடுதலா? இதை பார்த்தால் நோன்பு, ரமதான் நோன்புக்கு, ரமதான் மாதத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பேசுவதற்கு சக்தி கொடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ரமதான் மாதத்திற்கு பேசுவதற்கு அல்லாஹ் சக்தி கொடுத்து பேசினால் இந்த ரமதான் சொல்லும் இப்படித்தான், ரமதான் இப்படித்தான் சொல்லும். உனக்கு முன்னால் சென்ற சஹாபாக்களையும் தாபிஈன்களையும் நான் சந்தித்திருக்கிறேன், உன்னையும் நான் சந்திக்க வருகிறேன், அவர்கள் எப்படி இருந்தார்கள், நீ எப்படி இருக்கிறாய்? ரமதான் இப்படித்தான் பேசும். அவர்கள் தாகித்திருந்தார்கள், பசித்திருந்தார்கள், ஒரு சில வகையான உணவுகளை வைத்து பயந்தார்கள் நாம் அதிகமாக இஸ்ராப் செய்கிறோமா என்று. இந்த உணவு சமைப்பதிலேயே, அதற்குண்டான தயாரிப்பிலேயே மனிதர்களுடைய, முஸ்லிம்களுடைய பெரும்பாலான நேரம் கழிந்து விடுகிறது. இல்ல மாஷா அல்லாஹ், சிலர் இருக்கலாம், அல்லாஹ் அவர்களை போன்று நம்மையும் ஆக்குவானாக. யோசித்து பாருங்கள், நிலைமை எப்படி மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவு ரமதானை இன்று நாம் கெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹுடைய வழிபாட்டை அதிகப்படுத்துவதற்காக, இபாதத்தை அதிகப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம். ஆனால் இபாதத் அதிகமாகிறதா, அதனுடைய அளவு அல்லது சுருக்கமாகிறதா? சஹர் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விடுகிற காரணத்தால் சுபுஹுடைய தொழுகையை ட்ரிம் செய்து விடுவார்கள். முடிந்ததா? எழுதப்படாத விதி, சுபுஹு தொழுகையில அலம் தர கைஃப லீலா ஃபி குரைஷ், ஆகக்கூடி நாலு ஆயத்து அஞ்சு ஆயத்துக்கு மேல இமாம் சாப் ஓதக்கூடாது. முடிஞ்சிச்சு. எங்கேயாவது நீங்கள் படித்திருக்கிறீர்களா, ரமதான் மாதத்தில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹு தொழுகையை சுருக்கிக் கொள்ள அனுமதி கொடுத்திருக்கிறார்கள்? ரமதான் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன சூராக்களை, சிறு சிறு ஆயத்துகளை ஓதித்தான் சுபுஹு தொழ வைப்பார்கள். எங்கேயாவது யாராவது படிச்சிருக்கிறீங்களா அறிஞர்கள் பெருமக்கள்? மகரிபுடைய தொழுகை சொல்லவே தேவையில்லை. ஒன்று, மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தொழ முடியாமல் தொழுகிற காரணத்தால் அந்த தொழுகையும் குறைவு. இல்லை, அடுத்து உணவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ற அவசரத்திலே தொழுகையை குறைப்பது, அதற்கு பிறகு அடுத்து இஷாலாம் தொழுகணும், வித்திரலாம் தராவிகளாம் தொழுகணும், எனவே சுன்னத்துக்கு மட்டம். அடுத்து இஷா தொழுகைக்கு வந்துவிட்டால் தராவிக இருக்கிறது என்று இஷாவை அவசர அவசரமா அடிக்க வேண்டியது. இப்படி இஷா தொழுகை எப்படி தராவி தொழுகை தொழ வேண்டும் என்பதற்காக இஷா தொழுகையை, ஃபர்லான இஷா தொழுகை அவசர அவசரமா அடிக்க வேண்டியது. அதுக்கு பிறகு தராவிக, அதை பற்றி ஏற்கனவே முன்னாடி சொல்லியாச்சு. இதுதான், அதோட போய் வீட்டில் தூங்க வேண்டியது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இரவு என்பது தூங்குவதற்கு, அல்லது பல வாலிபர்களுடைய இன்றைய நிலை என்ன? சுற்றுவதற்கு ஷாப்பிங், ரமதான் ஷாப்பிங், ரமதான் பஜார் ரொம்ப களைகட்டி இருக்கும், போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா சஹருடைய தஸ்தர்கான விரிச்சிருவாங்க, சஹர் நல்லா சாப்பிடணும், சஹர் உணவுல அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறான். எது சஹர் நல்லா சாப்பிடணும், சஹர் உணவுல அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருக்கிறான். அப்படி மூக்கு பிடிக்க சாப்பிட்டதுக்கு பிறகு எங்க ஒரு சுபுகு தொழுகிறது, படுத்தார்னா முடிஞ்சு போச்சு. தப்பி தவறி பள்ளிக்கு வந்தாலும் முக்கா தூக்கத்துல தொழுதுகிட்டு இருப்பாரு, தொழுது முடிச்சோன்னு அப்படியே போய் படுத்தார்னா அடுத்து யார் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்களோ அல்லாஹு அலம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுக்கு அல்லாஹ் பேச அனுமதி கொடுத்தால் முதலாவதாக இன்றைய கால முஸ்லிம்களை அது சபிக்கும். முன்னோர்கள் ரமதானை கண்ணியப்படுத்தினார்கள், இதிலே ஜிஹாது செய்து கண்ணியப்படுத்தினார்கள், இரவு காலங்களிலே கால்கெடுக்க நின்று கண்ணியப்படுத்தினார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு அவர்கள் தராவீஹை ஆரம்பித்தால், இஷா தொழுகைக்கு பிறகு அவர்கள் தராவீஹை ஆரம்பித்தால் அதற்கு பிறகு இமாம் சஹர் செய்வதற்கு நேரம் கொடுக்க மாட்டாரா அல்லது நேரம் அடுத்து சுபுகுடைய அதான் தானா என்று சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு இருக்கும் அவர்களுடைய கடைசி வித்தருடைய ரகாத். அதுக்கு பிறகு இமாம் வித்ருல சலாம் கொடுத்து விட்டார் என்றால் ஓடி போய் சில பேரித்தம்பளங்களை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பாங்க. ஒரு 30 ஆயத்து 40 ஆயத்து ஓதுற அளவுக்கு தான் வித்தியாசம், இடைவெளி இருக்கும். இமாம் முஅத்தின் அங்கே அல்லாஹு அக்பர் என்று அதான் சொல்லி விடுவார், முடிஞ்சிச்சு சஹர். திரும்ப இங்கே வருவார்கள், எவ்வளவு நேரம் தொழுதிருப்பார்கள், இஷாவிலிருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய 6-7 மணி நேரங்கள் தராவிகளை நின்றுவிட்டு இங்கே சுபுஹ் தொழுகைக்கு வந்தால் இங்கே இமாம் அடுத்து 200 ஆயத்துகளை ஓதி கொண்டிருப்பார். சூரா யூசுஃபை முழுக்க ஓதி கொண்டிருப்பார், சூரா கஹ்ஃபை ஓதி கொண்டிருப்பார். இதுவா ரமதான், இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது, அல்லது இபாதத்தை கொதறி 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 இந்த நாய் பூனைக்கு பக்கத்தில் ஏதாவது மிருகம் மாட்டிக்கிச்சுன்னா அது எப்படி கொதறது, அந்த மாதிரி இபாதத்துகளை கொதறி கொதறி நேரங்களை வீணடித்து பாழ்படுத்தி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மெல்லாம் பெரிய நோம்பாளிகள், நாளைக்கு அப்படியே ரையானுங்கிற சொர்க்கத்தை உடனே அல்லாஹ் நம்மளை அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, சீர்திருத்தம் செய்வானாக. சகோதரர்கள், வயதானவர்கள் வருவார்கள், கையில தடியோட வருவாங்க. இமாம் 100 ஆயத்துக்கு மேல ஒரு ரக்காத்துல ஓத ஆரம்பித்து விட்டார், இப்படி 100 ஆயத்துகளுக்கு மேலே ஓத ஆரம்பித்து விட்டால் அவர்களால் வயதானவர்கள், வயதானவர்கள் என்றால் ஒரு 70-80 வயசுக்கு மேல, சஹாபாக்கள் 90 வயசு வரைக்கும் ஜிஹாதுக்கு போயிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு கடைசியிலே அவர்கள் ஜிஹாதுக்கு சென்ற போது அவர்களுடைய வயது 95. யசீதுடைய தலைமையிலே செல்கிறார்கள், யசீத் வந்து கெஞ்சுறாரு, இவ்வளவு வயசாயிருச்சு, நீங்க ஊருக்கு போலாம், உங்களை நான் அனுப்பிடுறேன் சொல்கிறாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை, இன்ஃபிரு கிஃபாஃபன் வஸ்திகாலா, நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பாதையிலே புறப்படுங்கள் என்று யசீத், நீ எனக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும், நோய் அதிகமாகிறது, இறந்து விடுகிறார். இறக்கும் போது வசியத்து செய்கிறார், எனது ஜனாசாவை அல்லாஹ்வின் பாதையிலே எடுத்துச் செல்லுங்கள், எங்கே உங்களுடைய குதிரை கடைசியாக கால் மிதிக்குமோ, எங்கே எனது பிரேதம் கெட்டுவிடும் என்று பயப்படுகிறீர்களோ அங்கே எனது கபரை ஏற்படுத்துங்கள் என்று. யார் அவர்? அபு அய்யூப் அன்சாரி, ரசூலுல்லாஹிவிற்கு தனது வீட்டை கொடுத்தவர். அவருடைய கபரு துருக்கியிலே குஸ்துன்துயாவுடைய அந்த சுவற்றுக்கு கீழே இருக்கிறது, நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள். 200 ஆயத்துகள் மேல் ஓத ஆரம்பித்து விட்டால் தனது கைத்தடியை ஊன்றி கொண்டு சாய்ந்து நிற்பார்கள். ஆனா இன்றைக்கு இமாம் அவர்கள் 2 ஆயத்து 3 ஆயத்து ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அதிகமாக ஓதிவிட்டால் இமாம் சாபுக்கு வியவஸ்தை கம்மி, என்ன கம்மி, இமாம் சாபுக்கு புரியல, பின்னாடி வயசானவங்க எல்லாம் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறார்கள். யாருக்கு வியவஸ்தையிலே முட்டார்கள், இவர்களுக்கு விவரம் இல்லை. இந்த ரமதானுடைய தொழுகை என்பது அப்படித்தான், இப்படித்தான் தொழும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். நிற்க முடியவில்லையா உட்கார்ந்து தொழு, உட்கார முடியவில்லையா தாங்கி தொழு, காலை மடக்க முடியவில்லையா நீட்டி தொழு. இரவிலே வணங்குவதற்காகவே கொடுக்கப்பட்ட மாதம் இது. கொஞ்சம் இன்னும் விளக்கமாக நாம் செல்வோம். பொதுவாக நோன்புக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். பிறகு ரமதானுடைய நோன்புக்கு என்று ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். பொதுவாக இரவிலே வணங்குவதற்கென்று அல்லாஹ் ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். குறிப்பாக ரமதானில் இரவு வணங்குவதற்கென்று அல்லாஹ் ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். புரிகிறதா உங்களுக்கு? எப்படி நோன்புக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது, பிறகு ரமதானுடைய நோன்புக்கு என்று சிறப்பு இருக்கிறது, இரவு காலங்களிலே தொழுவதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, குறிப்பாக ரமதானுடைய இரவிலே தொழுவதற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. ரமதானுடைய நோன்பு ஏனைய மாதங்களின் நோன்பை போன்று அல்ல. ஆகவேதான் ரமதானுடைய ஒரு நோன்பை தகுந்த காரணம் இல்லாமல் விட்டுவிட்டால், வாழ்க்கையெல்லாம் நோன்பு வைத்தாலும் சரி, அதனால் கிடைக்கிற நன்மைகள் ரமதானுடைய ஒரு நோன்பை ஈடுகட்டாது. வாழ்நாள் எல்லாம் ஒருவர் நோன்பு வைக்கிறார் ரமதானிலே ஒரு நோன்பை விட்ட காரணத்தால். அது அவருக்கு 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ எவ்வளவு அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கிறானோ, 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அவர்கள் நஃபிலான நோன்பை வைத்து அந்த நோன்பினால் அவர் சம்பாதிக்கக்கூடிய நன்மைகள் ரமதானுடைய ஒரு நோன்புக்கு ஈடாக சமமாக ஆகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பொதுவாக நோன்புக்கு சொல்லக்கூடிய உயர்வை பாருங்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் நபியிடமிருந்து இதை படித்தவர்கள் வாழ்நாளெல்லாம் நோன்பிலே கழித்தார்கள். பல சஹாபாக்கள் அன்னை ஆயிஷாவிலிருந்து, அஸ்மாவிலிருந்து, அபு தல்ஹாவிலிருந்து, உமரிலிருந்து, உஸ்மானிலிருந்து, அலியிலிருந்து பல சஹாபாக்கள் ஜிஹாதிலே அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்போது எதிரிகளோடு அவர்கள் சந்தித்த போர்க்களங்களிலே நோன்பாளிகளாக இருந்தார்கள். ஏனென்றால் நோன்பிலே அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லிம்கள் சந்தித்த பெரிய போர்களையும் அதில் முஸ்லிம்கள் கண்ட பெரிய வெற்றிகளையும் பார்த்தால் ரமதானுடைய மாதத்தில் தான் அவையெல்லாம் நடந்திருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு, மனிதன் செய்கிற அமல்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமானது, அதாவது அதன் நன்மை அவனுக்கு தெரியும். இல்ல சுயாம், நோன்பை தவிர. இது எந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறார்? பொதுவான நோன்பை பற்றி. ஃபஇன்னஹு லி வ அன அஜ்ஸி பிஹி, இந்த நோன்பு என்ற வணக்கம் இபாதத், இது முழுக்க முழுக்க எனக்காக உள்ளது, நான் அதற்கு கூலி தருவேன். அந்த கூலியை இப்போது உங்களுக்கு விவரிக்க முடியாது. நோன்புனுடைய மற்ற நன்மைகள் எல்லாம் விவரிக்கப்பட்டு விட்டன. நோன்புனுடைய நன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான், நான் அதற்கு விசேஷமான கூலியை தருவேன். கொஞ்சம் முடிந்தால் கற்பனை செய்து பார்ப்போம் சொர்க்கத்தை. அதில் அல்லாஹ் அப்படி ஒரு விசேஷமாக நோன்பாளிக்கு கொடுப்பான் என்றால் அது எத்தகைய நன்மையாக இருக்கும்! வஸ்யாமு ஜுன்னத்துன், நோன்பு உங்களுக்கு ஒரு கேடயமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நரக நெருப்பை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். பிறகு சொல்கிறார்கள், நோன்புனுடைய ஒழுக்கத்தை, எப்படிப்பட்ட நோன்பாக இருக்க வேண்டும் அந்த நோன்பு? வைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றிருந்தால், அவர் நோன்பு நோற்ற நாளாக இருந்தால், ஃபலா இர்ஃபுத், அவர் ஆபாசமாக பேச வேண்டாம், அவர் ஆசையாக மனைவியிடத்திலும் பேச வேண்டாம். பிறரிடத்தில் பேசுவதல்ல, ஒரு முஸ்லிம் எப்போதும் பிறரிடத்திலே ஆபாசமாக அசிங்கமாக பேசக்கூடாது. மனைவியிடத்திலே இச்சையை தூண்டும்படியான வார்த்தைகளை பேசுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நோன்பின் நேரத்திலே அது தடுக்கப்பட்டு விடுகிறது. வைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுத் வலா யஸ்ஹம், அவர் சப்தமிட வேண்டாம், கத்த வேண்டாம். இங்கே கொஞ்சம் அப்படியே நிறுத்தி, இன்று முஸ்லிம்கள் செய்கிற சில ஒழுக்க சீர்கேட்டுகளை, சில அனாச்சாரங்களை, சில அசிங்கங்களை பற்றி கவலைப்படுவோம். நோன்பாளி ஆனால் சினிமா பார்த்துக் கொண்டிருக்கிறார், நோன்பாளி ஆனால் சீரியல் பார்த்துக் கொண்டிருக்கிறார், நோன்பு வைத்த நிலையிலே அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட ஹலாலான மனைவியிடத்திலே ஆபாசமாக ஆசையை தூண்டும்படி பேசுவதையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள் என்றால், எப்போதுமே ஒரு முஸ்லிமுக்கு எதை பார்ப்பதை கேட்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஹராமாக, நிரந்தர ஹராமாக தடையாக ஆக்கிவிட்டார்களோ, அதை நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் நேரம் போக்குகிறார்களா? நோன்பு தெரியாமல் இருப்பதற்கு நேரம் கழிக்கிறார்களா? நினைத்து பாருங்கள். ஒன்றை இந்த இடத்திலே தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்களை அந்த டிவியிலே பார்க்கிறான் என்றால், அந்நிய பெண்களின் அந்த காட்சிகளை அங்கே பார்க்கிறான் என்றால், அவன் அதை பார்க்கிறவரை ஜினாவிலே இருக்கிறான். எதில் இருக்கிறான்? ஜினாவிலே இருக்கிறான். அல்ல ஐனானி தஸ்னியானி வஜினாஹுமன் நத்ரு, இரண்டு கண்களும் ஜினா செய்கின்றன, அவற்றின் ஜினா அந்நிய பெண்களை பார்ப்பது. ஒருவன் சினிமா சீரியல் டிவிகளிலே பார்க்கிறான் என்றால் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கண்ணால் ஜினா செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் சாதாரண நேரத்திலேயே பயங்கரமான பாவம் என்றால், நோன்பு வைத்த நிலையிலே செய்வான் என்றால், நோன்பு வைத்த நிலையிலே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுக்கு செல்லும் போது சொல்கிறான், ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஒரு மனிதன் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொண்டால், அவனோடு வருகிற அவனுடைய ஹலாலான மனைவியிடத்திலே கூட அவன் ஆசையை தூண்டும்படி பேசக்கூடாது. புரிகிறதா? இந்த முஸ்லிம்களுடைய நிலையை பாருங்கள். ரமதானுடைய மாதம் எவ்வளவு பாழ்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், ஃபலா யர்ஃபுஸ், ஆபாசமாக பேசிவிட வேண்டாம். அந்த ஆபாசங்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குரான் ஓதி குரான் கேட்க வேண்டிய மாதங்களிலே தடுக்கப்பட்ட இசைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இசை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தை ஏற்படுத்துகிறது, நிஃபாக்கை ஏற்படுத்துகிறது. பிறகு சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன் ஸாபஹு அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி மர்உன் ஸாயிமுன், யாராவது சண்டை சச்சரவுக்கு வந்தால் கூட நான் நோன்பாளி என்று சொல்லிவிடட்டும். வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் எந்த இறைவனின் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி, நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, அத்யபு இந்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்கி, கஸ்தூரியின் வாடையை விட மிக நறுமணமானது, மிக சுத்தமானது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பிருப்பவருக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கிறது. எப்போது நோன்பு வைத்தாலும் சரி, எந்த நோன்பு வைத்தாலும் சரி, யஃப்ரஹுமா, அந்த இரண்டு மகிழ்ச்சியை அவர் அடைந்தே தீர்வார். இத அஃப்தர ஃபரிஹ, நோன்பு திறக்கும் போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. வ இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி, தனது ரப்பை இறைவனை அவர் மறுமையிலே சந்திக்கும் போது நோன்பு வைத்து விட்டு வந்து சந்திக்கின்ற அந்த மகிழ்ச்சியை தனியாக அங்கே உணர்வார்கள். நோன்பு இருக்காதவர்கள் அந்த மகிழ்ச்சியை உணரமாட்டார்கள். எந்த நோன்பை பற்றி இங்கே குறிப்பிடப்படுகிறது? உபரியான நஃபிலான நோன்புகளை பற்றி. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஹுரைராவுக்கு வசியத்து செய்த போது அபு ஹுரைரா சொல்கிறார் அதை பற்றி, அவுசானி ஹலீலி, எனது நண்பர் எனக்கு வசியத்து செய்து விட்டு சென்றிருக்கிறார். என்ன வசியத்? ஒவ்வொரு மாதங்களிலும் மூன்று நோன்புகள் வைக்க வேண்டும் என்று. நீங்க ஒரு மாசத்துக்கு மூன்று நோன்பு குறைந்தது வைத்தீர்கள் என்றால், ஒரு நோன்பு வைத்தால் பத்து நோன்பு வைத்த நன்மை, மூன்று நோன்பு வைத்தால் 30 நோன்பு வைத்த நன்மை. அப்ப என்ன பொருள் அங்கே? ஒரு மாதம் நோன்பு வைத்த நன்மை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இவ்வளவு அழகாக சொல்லித் தருகிறார்கள். குறைந்தபட்சம் குறைந்தபட்சம். ஆகவேதான் இந்த ரமதான் அல்லாத மாசங்கள்ல நோன்பு வைக்காம மூக்கு பிடிக்க சாமா சாப்பாட்டு ராம மாதிரி காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் மூணு வேளை வயிறு படைக்க துண்ணு துண்ணுட்டு கிடக்கிறார்களே, இவர்களை பார்த்தீர்கள் என்றால் ரமதான் மாசத்துல நோன்பு வைக்கிறது இவங்களுக்கு சக்கராத்தகால் மாதிரி ஆகிவிடும். என்ன ஆயிடும்? ரமதான் மாதத்திலே நோன்பு வைப்பது முதல் மூணு நோன்பு நாலு நோன்பு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சக்கராத்தகால் மாதிரி ஆயிடும். இல்லை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தரவில்லை. அப்படி ஒரு வறண்ட உள்ளமாக அல்லாஹ்வின் அன்பை விட்டு காய்ந்த உள்ளமாக நமது உள்ளங்கள் இருந்துவிடக் கூடாது. நோன்பை அதிகப்படுத்த வேண்டும். அது நமது ஹராமான இச்சையை தடுக்கிறது, அது நமது பார்வையை தடுக்கிறது, இபாதத்திலே நமக்கு உறுதியை மன வலிமையை தருகிறது.
அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி நபியினா முஹம்மத். அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கின்றார்கள். இதுவும் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பல சிறப்புகளை சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதையிலே இரண்டு ஜோடி குதிரைகளை நீங்கள் தான தர்மம் செய்தால் சொர்க்கத்தின் வாசல்களில் இருந்து அழைக்கப்படுவார்கள், யா அப்துல்லா ஹாதா ஹைர், இது உனக்கு நன்மை, வா என்று. ஃபமன் கான மின் அஹ்லி ஸலா, யார் நஃபிலான தொழுகைகளை அதிகம் தொழுது, நிறைய நஃபிலான தொழுகைகளை சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கென்று பாபு ஸலா, தொழுகையின் பாபு என்று ஒன்று இருக்கும், வாசல் ஒன்று இருக்கும், அதன் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத் துய மின் பாபில் ஜிஹாத், பாபுல் ஜிஹாத் என்று சொர்க்கத்திலே ஒன்று இருக்கும். யார் அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாதிலே தங்களது வாழ்க்கையை கழித்தார்களோ அவர்கள் அந்த வாயு அந்த வாசலின் வழியாக வரவேற்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லிஸ்யாம், யார் அதிகம் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் துய மின் பாபில் ரையான், ரையான் என்ற வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே வருகிறது, அப்படி அழைக்கப்பட்ட அவர்கள் சென்று விட்டால் உடனே வேற யாரும் உள்ளார போகாத மாதிரி அந்த கதவு சாத்தப்பட்டு விடும். எந்த கதவு? அந்த ரையான் என்ற கதவு சாத்தப்பட்டு விடும். இன்னும் கொஞ்சம் ஹதீஸினுடைய வாசகத்தை முழுமையாக தெரிந்து செல்வோம். யார் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு என்று பாபு சதகா என்று ஒன்று இருக்கும், அதன் வழியாக அழைக்கப்படுவார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நமது ஹலீஃபா ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, பி அபி அந்த வ உம்மி யா ரசூலுல்லாஹ், என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உங்கள் உம்மத்துகளிலே யாராவது ஒருவர் இருக்கிறாரா இத்தனை வாசல்களில் இருந்தும் அழைக்கப்படுபவராக, இத்தனை வாசல்களில் இருந்தும் அழைக்கப்படுபவராக, பாபு சலா, பாபு சௌம், பாபு ரையான், பாபுல் ஜிஹாத், பாபு சலா, பாபு சதகா, எல்லா வாசல்களிலிருந்தும் அவர்களை அழைக்கிறார்கள் வானவர்கள், இப்படி யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறார்கள் பாருங்கள், நீ அவர்களில் ஒருவர், எப்படி நன்மைகளை செய்திருப்பார்கள், தேடியிருப்பார்கள். எந்த ஒரு நன்மையின் வாசலையும் அபூபக்கர் பார்க்கவில்லை அதில் அவர்கள் நுழையாமல், எந்த ஒரு நன்மையையும் பற்றி அவர்கள் கேள்விப்பட்டதில்லை அதை அவர்கள் செய்யாமல், எந்த ஒரு நன்மையையும் சாதாரணமாக இலக்காரமானதாக ஒரு அற்பமானதாக அபூபக்கர் கருதியதே கிடையாது. இப்படி அவர்கள் அமல்களிலே போட்டி போட்டிருக்கின்றார்கள். இது பொதுவாக உள்ள நோன்புகளுக்குள்ள சிறப்பு. பிறகு ரமதான் மாதம், ரமதான் மாதத்தினுடைய நோன்புக்குள்ள சிறப்பை பாருங்கள். ஏன் இப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள்? இதை கண்ணியப்படுத்துவதற்கு தானே, இதை நாம் மகிமைப்படுத்துவதற்கு தானே, இதிலிருந்து நாம் கொஞ்சம் அடைவதற்குத்தானே.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு ஷைத்தானுக்கு விலங்குகள் போடப்பட்டு விடுகின்றன. இப்படி பல பல வார்த்தைகளிலே பல வாசகங்களிலே ஹதீஸ் வருகின்றன. ஆனா இந்த ஹதீஸ ரொம்ப பேர் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது நோன்பாளிகளுக்காக, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? நரகம் அடைக்கப்பட்டு விடுகிறது, அதனுடைய கதவு சாத்தப்பட்டு விடுகிறது. நான் கேட்பது புரிகிறதா? நீங்கள் இங்கு ரமதான் மாதம் ரமதான் மாதத்தை அடைந்தால் அங்கே சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது. இன்னும் சில அறிவிப்புகளிலே சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, நரகத்தின் கதவு சாத்தப்பட்டு விடுகிறது, ஷைத்தானுக்கு விலங்கு போடப்பட்டு விடுகிறது. என்ன சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹதீஸினுடைய ஹிக்மத் என்ன? நம்ம தான் அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை. நமக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அன்றாடம் காலையில உட்காந்து படிக்கிறோம் பாருங்க, காலையில உட்காந்து என்ன படிக்கிறோம்? கரெக்டா சொல்றாங்க பாத்தீங்களா? காலையில உட்காந்து படிக்கிறாங்க பாருங்க, பொதுவானதை சொல்றாங்க. முஸ்லிம்களிலே சிலரை தவிர காலையிலே குர்ஆன் ஓதி அதை சிந்திக்கிற பழக்கம் உடையவர்கள் எங்கே? பள்ளிவாசல நிக்கிறதுக்கு கால் வலிக்குங்க, டீ கடையில நிப்பார். இமாம் சாபு கொஞ்சம் அதிகமா நின்று விட்டால் சடைந்து கொள்வார். அங்க போய் நிப்பார், மணிக்கணக்கா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போற இந்த போறேன்னு சொல்லி ஒரு மணி நேரம் நின்றுவார். இவர்கள்லாம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை போன்றோ, அல்லது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சியை போன்றோ ஒரு ஆட்சி இருக்கணும். சாட்டையை வச்சுக்கிட்டு விரட்டி விரட்டி அடிக்கணும். இப்படி சந்திகளிலும் பொந்துகளிலும் நின்று கொண்டு நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்களே முஸ்லிம்கள். மார்க்க கல்வியை படிப்பதற்கு நேரம் இல்லை, சமுதாய சேவை செய்வதற்கு நேரம் இல்லை, ஆனால் ஊர் சுற்றுவதற்கு, வெட்டி பேச்சு பேசுவதற்கு, சுற்றித் திரிவதற்கு நேரம் பறக்கத்தான். என்ன சொல்ல வருகிறார்கள்? கொஞ்சம் ஹிக்மத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் இங்கே நோன்பு வைக்கிறீர்கள், நீங்கள் இங்கே ரமலானிலே அமல் செய்கிறீர்கள், இதற்கு உங்களுக்கு நன்மைகள் என்ன என்று சொல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி வருகிறார்கள், எப்படி அதை வெளிப்படுத்துகிறார்கள்? சொர்க்கத்தின் அனைத்து வாசல்களும் திறக்கப்பட்டு சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, நரகம் அடைக்கப்பட்டு விட்டது. இப்ப கொஞ்சம் சிந்திப்பதற்கு இறங்கி வாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த உதாரணத்தை புரிய முயற்சி செய்யுங்கள். நீங்க உதாரணத்திற்கு ஒரு வெளிநாட்டுக்கு சென்று விட்டீர்கள், அங்கே சென்று கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பணம் சம்பாதித்து உங்களுடைய தந்தைக்கு அனுப்புகிறீர்கள், சரியா? அந்த பணத்தை எல்லாம் உங்கள் தந்தை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டவுடன் தனது மகனுக்கு இப்போதைய காலமாக இருக்கு, இப்போதைய காலத்தை போன்று உடனே செல்போனிலே பேசுகிறார், மகனே நீ அனுப்பிய பணம் கிடைத்தது, முதல் செய்தி. இரண்டாவது செய்தி சொல்கிறார், மகனே கவலைப்படாத, ஏற்கனவே நீ அனுப்பிய பணம் இருந்தது, இப்ப நீ அனுப்பிய பணத்தோட இவ்வளவு லட்சம் சேர்ந்தது அல்லது இவ்வளவு கோடி சேர்ந்துச்சு, இதை வச்சு நான் உனக்கு ஒரு இடம் வாங்கி வைக்கிற போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே பணம் வந்து கொண்டே இருக்கிறது, சொல்லிக் கொண்டே இருக்கிறார், பணம் வருது வந்து சேர்ந்திருக்கு, இவ்வளவு சேர்ந்திருக்குன்னு. அப்புறம் சொல்றாரு, மகனே கவலைப்படாத, உனக்காக ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லி நல்ல ஆர்கிடெக்ட கொடுத்து, நல்ல டிசைனர்ட கொடுத்து, நல்ல இன்ஜினியர்ட கொடுத்து உனக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. மகனே கவலைப்படாத, நாலு ரூம் கட்டுறேன், ஆனா கண்டிப்பா நீ நாலு மனைவி கட்ட மாட்ட, இருந்தாலும் நாலு ரூம் வேணா கட்டி வச்சிடறேன் உனக்காக. அந்த வீட்டுல சிரிக்கிறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க பாருங்களேன். ஆசை எல்லாருக்கும் இருக்குங்க, ஆனா பயம் எல்லாருக்கும். அல்லா மேல பயம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா மனைவி மேல மட்டும் பயம் இருக்குங்க. எப்படி அல்லாஹ் மேல பயம் இருக்கோ இல்லையோ, ஆனா மனைவிமார்கள் மேல மட்டும் முழுசா பயம் வச்சிருப்பாங்க, தக்குவாவோ அங்க வச்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், உன் கல்புல வை, அல்லாஹ் மேல வையின்னு சொல்லிட்டு. ரொம்ப பேருக்கு ஆசை, ஆனா பயம் வீரம் இல்லை, எனவே அவர்களால் செய்ய முடியவில்லை. அது தனி தலைப்பு, நம்ம வச்சுப்போம், ஆனா கண்டிப்பா அதுக்கு தொடர் இருக்குது, ஏற்கனவே பேசிருக்கோம்ல. இப்ப வாங்க, அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு நான் பளிங்கி கல்லு போட்டுக்கிறேன், பாத்ரூம் அப்படி கட்டிருக்கிறேன், டைல்ஸ் அப்படி போட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இவர் அங்கிருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எங்க அவர் அங்கிருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இவர் காசு வந்த உடனே இடம் வாங்கினேன்னு சொன்னாரு, வீடு கட்டுறேன்னு சொல்றாரு, அப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு, பால்கனி கட்டிருக்கேன்னு சொல்றாரு, பின்னாடி கார்டன் போட்டிருக்கேன்னு சொல்றாரு, ஏன் ஸ்விம்மிங் பூலும் சேர்த்து கட்டிருக்கேன்னு சொல்றாரு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் அங்க இருந்துகிட்டே இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஒரு பொறுப்புள்ள தந்தை. அப்புறம் என்ன சொல்வாரு, உன் காசு எல்லாம் அடுத்து எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன், அடுத்து உனக்கு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், பிசினஸ்ல உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த உதாரணம் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா பிரதர்? உங்களுக்கு புரியுதா? நடக்கு ஒரு உதாரணம். இது நல்ல உதாரணமா இல்லையா? ஒரு நல்ல பொறுப்புள்ள தந்தை செய்யற ஒரு உதாரணம். சில தந்தை இருப்பார்கள் அனுப்பு அனுப்புன்னு சொல்லிட்டு உதாரித்தனமாக செலவழித்து விட்டு ரெண்டு பேரும் கேட்டாங்க. யாரு? இவரும் கேட்டாரு, அடுத்து அவர் அங்கிருந்து திரும்ப வந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, அவரும் கேட்டார். இது ஒரு சின்ன உதாரணம். இந்த ஹதீஸை புரிவதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்கத்திற்குண்டான உதாரணத்தை அவர்கள் மிக அறிந்தவர்கள். இப்ப இந்த மாதிரி தந்தை சொல்லும் போது அந்த மகனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை நமது தந்தை வீணாக்கவில்லை, நமக்காக ஒரு இடம் வாங்கி இருக்கிறார், நமக்காக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார், அந்த வீட்டை இப்படி அழகுபடுத்தி வைத்திருக்கிறார், நமக்காக ஒரு வியாபாரத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இன்னும் நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், இன்னும் நிறைய சம்பாதிப்போம், சம்பாதிக்கிற இந்த பணங்களை எல்லாம் விரயம் செய்து விடாமல் பத்திரப்படுத்தி எவ்வளவு அதிகமாக அனுப்பி வைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக அனுப்பி வைப்போம். அங்க மகன் அப்படி ஆசைப்படுவாரா இல்லையா? இப்போது பாருங்கள், அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை குளிர வைக்க ஆசைப்படுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரமலான் மாசத்திலே கஷ்டப்பட்டு நீ நோன்பு வைக்கிற இந்த கஷ்டத்தை நீ பொருட்படுத்தாதே, உனக்காக சொர்க்கங்கள் திறக்கப்பட்டு விட்டன. நோன்பு வைக்கிற, இரவில நின்று வணங்க போகிறாய், குர்ஆன் ஓதப் போகிறாய், தாகத்தோடு களைப்போடு அசதியோடு இன்னும் முன்னேறு, இன்னும் முன்னேறு. நீ இவ்வளவு செய்கிற இங்க உன்னுடைய இந்த அமல்களுக்கு ஏற்ப 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 அங்கே உனக்கு சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை உடனடியாக நமக்கு தந்தியாக அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை படிக்கும் போதெல்லாம் அந்த உணர்வு வர வேண்டும். நம்முடைய ரப்பு நமக்கு சொல்லுகிறான், ரப்பு நம்முடைய தூதரின் மூலமாக சொல்லுகின்றான். நினைத்து பாருங்கள், சோர்வே அடைய மாட்டோம், இன்னும் உழைப்போம், இன்னும் ஓதுவோம், இன்னும் நிற்போம். ஏன்? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறான். இன்னொரு செய்தியும் சேர்த்து, மகனே பயப்படாத, நீ வந்தா இங்க ரொம்ப சேஃப்டியா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சேர்த்து சொல்கிறார் அல்லவா அல்லாஹ். சொல்லிவிட்டான், உனக்காக அட்வான்ஸா நரகத்தை நான் லாக் பண்ணிட்டேன், பயப்படவே பயப்படாத. நரகத்தை பத்தி, நரகத்தை பற்றி நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நரகம் லாக் பூட்டப்பட்டு விட்டது, சொர்க்கம் தான் உனக்கு அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போது புரிகிறதா இந்த உதாரணம்? நிறைய தடவை இந்த ஹதீஸை கேட்டிருப்போம், சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. ஏன், எப்படி, எதற்காக, என்ன ஒரு கருத்தை, ஞானத்தை சொல்கிறார்கள்? நம்ம இங்க நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் போது, அமல் செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஹதீஸை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் நோக்கிற நோன்பு உங்களுக்கு வீணாக போவதில்லை. இந்த நோன்பிற்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறான், நரகத்தை அல்லாஹ் தடுத்து விட்டான். உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய அந்த அழகுகள் கூடிக்கொண்டே செல்கின்ற, எவ்வளவு நீங்கள் இங்கே அமல்களை பேக் செய்து கொண்டே இருப்பீர்களோ அங்கே உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய தரஜாத்துகள் கூடிக்கொண்டே இருக்கும். புரிகிறதா? அடுத்து வாருங்க, இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு இரவிலே நின்று வணங்குவதற்கு அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சாம ரமலான், யார் ரமலான் மாதத்திலே நோன்பு இருக்கிறார்களோ, யார் மன் காம ரமலான், யார் ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் சுத்தமாக மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இது ரமலான் மாதத்திற்குண்டான விசேஷமான சிறப்பு. இது ஏனைய மாதங்களில் நோன்புக்குண்டான சிறப்பு, ரமலான் மாதத்திற்குண்டான சிறப்பு என்ன? அந்த மாதத்திலே நோன்பு இருக்கும் போது அல்லது அந்த மாதத்திலே இரவு தொழுகை தொழும் போது முந்தி சென்ற அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நிபந்தனை என்ன? ஈமானோடு இஹ்திசாபோடு அந்த நோன்பு இருக்க வேண்டும், அந்த இரவு தொழுகை இருக்க வேண்டும். பிறகு மேலும் ஒரு விசேஷம், இந்த ரமதானுடைய கடைசி பகுதியிலே லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு, குர்ஆன் இறக்கப்பட்ட குறிப்பிட்ட அந்த இரவு. கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையிலே தேடுங்கள் என்று கட்டளையிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபா, யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடு இஹ்திஸாபோடு நிற்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, வேறு யாரை எடுக்க முடியும்? அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், இதே புகாரியினுடைய அறிவிப்பு, ரமதானுடைய கடைசி 10 வந்து விட்டால், குறிப்பாக ரமதான் வந்து விட்டாலே இபாதத்திலே அதிகமாக ஈடுபாடு காட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி 10 வந்து விட்டால் மற்ற இரவுகளிலே மனைவிமார்களோடு படுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும், மனைவிமார்களோடு பேசும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும், ரமதானுடைய இரவு காலங்களிலே கடைசி 10 வந்து விட்டால் அதையெல்லாம் மொத்தமாக நிறுத்திவிடும். சத்தமி ஜரஹு, மனைவிகளை விட்டு தூரமாகி விடுவார்கள். அஹ்யா லைலஹு, தானும் இரவு முழுக்க வணங்குவார்கள். வாயிகதல் அஹ்லஹு, தனது மனைவிமார்களையும் எழுந்து நின்று தொடச் சொல்வார்கள், வணங்கச் சொல்வார்கள், இபாதத்திலே ஈடுபடச் சொல்வார்கள். இங்கே ஒரு விஷயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கொண்டு செல்லுங்கள். சில பெண்கள், பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சில தடங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த நாட்களிலே தொழ முடியாது, அவர்கள் அந்த நாட்களிலே நோன்பு நோற்க முடியாது. ரமதான் மாதத்திலே இப்படி ஒரு ஏற்படும் போது இது கண்டிப்பா மாசம் மாசம் அவர்கள் மீது எழுதப்பட்ட ஒரு விதி. சிலர் என்ன நினைக்கிறார்கள், இந்த நாட்களிலே ரமதான் மாதத்திலே தங்களுக்கு நோன்பு கடமை இல்லை, தொழுகை கடமை இல்லை என்று விளங்கிக் கொண்டு, சரியான விளக்கம் தான். ஆனால் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், மொத்த நாட்களையுமே வீணாக்குவதற்கு எடுத்துக்கொள்கிறார்கள். எப்படி? நோன்பு இல்லை, தொழுகை இல்லை, அவ்வளவுதானே தவிர அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், குர்ஆனுடைய சட்டங்களை படிக்கலாம், ஹதீஸினுடைய விளக்கங்களை படிக்கலாம், அல்லாஹ்வுடைய திக்ர்கள் ஏராளம் இருக்கின்றன. சில அறிஞர்களுடைய கூற்றின்படி குர்ஆனும் அவர்கள் ஓதலாம், வேறு இபாதத்துகள் இருக்கின்றன. மொத்தமாக அத்தனை இபாதத்துகளையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு இந்த நாட்களை வீணாக வீடுகளிலே தூங்கி கழிப்பதிலோ அல்லது வீணாக சுற்றி கழிப்பதிலோ அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய தவறு, ரமதான் மாதத்திலே நடக்கின்ற தவறு. ஆகவே உங்கள் மனைவிகளுக்கு, உங்கள் சகோதரிகளுக்கு, உங்கள் தாய்மார்களுக்கு சொல்லுங்கள், அந்த காலங்களில் அவர்களுக்கு நோன்பையும் தொழுகையும் அல்லாஹ் மன்னித்திருந்தாலும் ஏனைய இபாதத்துகளை ரமதானுடைய மாதத்திலே அவர்கள் செய்ய வேண்டும், ரமதானுடைய பொழுதை அவர்கள் வீணடித்து விடக்கூடாது. இது ஒரு விஷயமா? அடுத்து இந்த ரமதானை கண்ணியப்படுத்துகிற முறைகளிலே ஒன்று என்ன, ரமதான் மாதத்திலே அதிகமாக தர்மம் செய்வது. அது எப்படி தர்மம் செய்யறது? ஒரு 50-100 ஏழைங்களை உங்க வீட்டு வாசல்ல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நிக்க வச்சுக்கிட்டு, ஒரு பேண்ட் சட்டைய, ஒரு வேஷ்டி சட்டைய, அல்லது ஒரு 2-3 துணிய, அல்லது 4-5 சாமான தூக்கி போடுறீங்க பாருங்க, இதுவல்ல தர்மம், இதுவல்ல தர்மம். நோன்பு காலங்களில் நீங்கள் ஏழைகளுக்கு சிரமம் கொடுப்பதற்கு பெயர் அல்ல தர்மம். சொல்லுங்க பாருங்க, ஒரு 50-100 ஏழை உங்க வீட்டு வாசல்ல நின்னு அவர் அந்த தர்மத்தை வாங்கணும்னு சொன்னா, அதுவும் இந்தியால கியூங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது, இருக்கா? வரிசையில் நின்று பொருளை பெறுதல் இருக்கா? அங்க 1000 பொருள் இருக்கும், 10 பேர் தான் இருப்பாங்க வாங்கறதுக்கு, ஆனா அடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க மேல ஒருத்தங்க தான் ஏறிக்கிட்டு நிற்பாங்க. அது முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, காபிர்களா இருந்தாலும் சரி, எழுதப்படாத விதி. முறையாக நிற்குதல், வரிசையில் நின்று தனது தேவையை பெறுதல், இது யாரிடத்திலும் இல்லாத பண்பாடு. முஸ்லிம்களிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும், முஸ்லிம்களிடத்தில் இந்த ஒழுக்கம், இந்த மரியாதை இருக்க வேண்டும். இப்படி 50-100 பேரை வாசல்ல நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்க ஜக்காத்து பங்கு போடுறீங்கன்னு சொன்னா, நீங்க ஜக்காத்து பங்கு போடல, நீங்க என்ன செய்றீங்க, முஸ்லிம்களை கேவலப்படுத்துகிறீர்கள். இவங்களெல்லாம் ஏழைகள், பிச்சைக்காரர்கள், எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க பாருங்க, நாங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, ஜகாத்து கொடுக்கறவங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெரும்பாலும் இதுதாங்க நடக்குது, நடக்குதா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன செய்வது? ஏன் இவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக
நீங்கள் இருந்தால் உங்கள் வீட்டிலே வேலைக்காரர்கள் இல்லை? ஏன் உனது ஜகாத்தை நீ எடுத்துக்கொண்டு அந்த ஏழையின் வீட்டை தேடிச் சென்று கொடுப்பதை விட கேவலம் உனக்கு என்ன வேலை இருக்கிறது? ஜகாத் யார் மேல கடமை? யார் மேல ஜகாத் கடமை? அந்த செல்வத்தை கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த செல்வந்தனின் மீது கடமை. அந்த செல்வத்தை கொண்டு வீடுகளையும் கார்களையும் வாங்கி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த செல்வந்தனின் மீது கடமை. அவன் அந்த ஜகாத்தை எடுத்துக்கொண்டு ஏழைகளின் வீடு தேடி சென்று இந்தா என்னுடைய ஜகாத் அனுபவித்துக் கொள், இந்தா உனக்கு அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய செல்வத்திலே உனது பங்கு நீதை வைத்துக் கொள் என்று சொல்லிவிட்டு வருவதா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கேவலமா நிக்க வைத்து விட்டு அதுல வேற வாட்ச்மேன் அங்கு இங்கே அடிச்சு நிக்க வச்சுட்டு ரெண்டு ரெண்டு பொட்டலத்தை கொடுத்துட்டு பெரிய தர்மகத்தான் நினைப்பு. நாளைக்கு அல்லாவிற்கு முன்னால் அல்லாஹ் உங்களை நிற்க வைப்பான். பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை. என்ன சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? உணர்வுகள் இல்லை, அறிவு இல்லை, அறிஞர்களிடத்திலே ஆலோசனை இல்லை, எல்லாத்தையும் காலுக்கு மேல தூக்கி போட்டுட்டு தன்னுடைய ஹவா நஃப்ஸ் தான் வேலை செய்யுது. எப்படிப்பட்ட தர்த்தீபு செய்ய வேண்டும்? நினைத்தால் முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்படித்தான் செய்யப்பட்டது. ஏழைகள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். ஏழைகள், செல்வந்தர்கள் ஏழைகளின் வீடுகளை தேடிச் சென்று தங்களுடைய ஜகாத்தை கொடுத்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜகாத்தை வாங்குங்கன்னு சொல்றானா ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்றானா? அகீமு ஸலா வ ஆது ஸகா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். உங்களுக்கு பதிலாக வேலையால சொல்லி தொலை சொல்லிடுங்களா பள்ளிவாசல போய்? அப்ப ஜகாத்தை கொடுங்கள் என்றால் அங்க என்ன ஒரு அர்த்தம் அமைந்திருக்கிறது? ஒன்று, உங்களால் உங்களுடைய ஹலீஃபா அதை பெற்று அவர் ஒப்படைக்க வேண்டும், உங்களுடைய பிரதிநிதி. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன செய்யணும்? அந்த ஜகாத் உங்கள் கையால் ஏழைகள் கண்ணியப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும். அப்ப ரமதானுடைய மாதத்திலே ஜகாத் அல்ல, ஜகாத் என்பது ஒரு முஸ்லிம் அவனுடைய செல்வத்தில் ஓர் ஆண்டை அவன் அடைந்து விட்டால் கொடுக்க வேண்டிய ஃபர்தான கடமை. ரமதான் மாதம் உபரியான தர்மங்களுக்கு உள்ள மாதம். இதை புரிந்து கொள்ளுங்கள். பலர் ரொம்ப தப்பா விளங்கி வைத்திருக்கிறார்கள். ரமதான் மாதம் ஜகாத் கொடுக்கிற மாதம் சொல்லிட்டு யாரும் அப்படி சொல்லிடாதீங்க. அப்படி மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளாதீர்கள். எங்கேயாவது ஒரு ஆதாரத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு ஆதாரம் குரானில் இருந்து ஹதீஸில் இருந்து ரமதான் மாதம் ஜகாத் கொடுக்கிற மாதம் சொல்லிட்டு? ரமதான் மாதம் ஜகாத் கொடுக்கிற மாதம், ரமதான் மாதம் ஜகாத்து போக உள்ள உபரியான தர்மங்கள் கொடுக்கின்ற மாதம் அது. அந்த மாதத்தில் உங்களுடைய ஜகாத்துடைய கணக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் நிறைவேற்றலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ், நபி அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள், தர்மம் கொடுப்பார்கள், ரமதானிலே அதிகம் கொடுப்பார்கள். அதிலும் குறிப்பாக ஜிப்ரீல் சந்திக்க வரும்போது அவ்வளவு அதிகமாக தர்மம் கொடுப்பார்கள். எப்படி? வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுப்பார்கள். அப்ப ரமதானை கண்ணியப்படுத்துவதென்றால் அதிலே நோன்பு நோற்று. அந்த நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றது போன்று குறைவான உணவை கொண்டு சஹரு செய்து பேரித்தம் பழங்கள், சில மிடறு பால் அல்லது சில மிடறு தண்ணீர், சில கவலங்கள், இவற்றை கொண்டு அந்த சஹரை ஆரம்பித்து பிறகு சுபுகுடைய தொழுகையை முழுமையாக தொழுது பிறகு சுபுகுடைய அந்த சூரிய உதயம் வரை குர்ஆன் ஓதுவதிலே, திக்ர் செய்வதிலே, துவா கேட்பதிலே ஈடுபட்டு பிறகு இரவு தொழுகையை, இரவு தொழுகை நீண்டு தொழுத காரணத்தால் ஏற்பட்ட அசதிக்கு சில ஓய்வை எடுத்துக்கொண்டு மீண்டும் விரைவாக உலு செய்துவிட்டு தேவை என்றால் குளித்துவிட்டு மஸ்ஜிதிற்கு வந்து குர்ஆன் ஓதுவது, திக்ருகள் செய்வது, அல்லாவிடத்திலே துவா கேட்பது, பிறகு முகருடைய தொழுகையை நிறைவேற்றுவது, பிறகு அசர் வரை இபாதத்து செய்வது, பிறகு மகரிப் வரை இபாதத்து செய்வது, பிறகு இஃப்தார் வரை, பிறகு இஃப்தாருக்கு பிறகு இரவு முழுக்க என்று வணக்க வழிபாடுகளை நீங்கள் வகை வகையாக பிரித்துக் கொள்வதற்குண்டான மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இப்படித்தான் கண்ணியப்படுத்துவது, உலக வேலைகளை சுருக்கிக் கொள்வது. ஆனால் இன்றைய காலங்களில் தான் வேலையை அதிகப்படுத்துகிறார்கள்.
கடைகளிலும் சரி நிறுவனங்களிலும் சரி வேலையின் நேரங்களை அதிகப்படுத்துகிறார்கள். இபாதத்துக்காக உள்ள மாதம் நோன்பு வைத்தோமா, இரவு வணங்கினோமா, குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு. பிறகு நம்மால் முடிந்த ஒவ்வொருவரும் அவரவருக்கு முடிஞ்ச அளவுக்கு, நீங்க 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு 100 ரூபாய் தர்மம் கொடுத்து பழகுங்கள். ஒரு 10 ரூபாய் ஒரு 20 ரூபாய் ஒதுக்கி தர்மம் கொடுத்து பழகுங்கள். இந்த ரமதானை இப்படி கண்ணியப்படுத்தும் பொழுது இந்த ரமதானுடைய நன்மையை நாம் அடைகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுக்கென்று ஒரு சில ஒழுக்கங்களை சொல்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒன்று, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் லம் யதஅ கௌல அஸ்ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபி அன் யதஅ தஆமஹு வஷராபஹு. ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, யார் ரமதான் நோன்பை வைத்துக்கொண்டு அல்லது நோன்பை வைத்துக்கொண்டு பாவமான பேச்சுகளை விடவில்லையோ அல்லது பாவமான செயல்களை விடவில்லையோ, அவர் உணவுகளை குடிப்பை விட்டுவிட்டு இருப்பதிலே அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அவர் பசித்திருப்பதிலே தாகித்திருப்பதிலே அல்லாஹ்விற்கு எந்த தேவையுமே கிடையாது. அப்ப ரமதானுடைய நோன்பை இப்படி கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி? பாவமான பேச்சுகளை பாவமான விஷயங்களை செய்வதை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக புறம் பேசுவது, கோல் பேசுவது, பிறருடைய குறைகளை பேசுவது, தவறான பேச்சுகளை பேசுவது, இவற்றிலிருந்து மொத்தமாக நம்முடைய ரமதானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசியவர்களுடைய நோன்பு பாத்திலாகி விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை அப்படியே அதனுடைய வெளிப்படையிலே எடுத்துக்கொண்டு பல மார்க்க அறிஞர்கள் புறம் பேசுவது நோன்பை முறிக்கிற பெரும்பாவங்களிலே ஒன்று என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலே உணவு தேவைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு குறைவாக சாப்பிட முடியுமோ உணவின் வகைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு குறைவான அளவை கொண்டு குறைவான எண்ணிக்கையை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள முடியுமோ, ஒரு சோறா அல்லது ஒரு ரொட்டியா, அதுக்கு ஒரு கறியா போதும். வகை வகையான உணவுகளை நீங்கள் தேட முயற்சி செய்யும் போது அப்போது நேரங்களை நீங்களும் வீணாக்குவீர்கள், உங்கள் மனைவிமார்களுடைய நேரங்களையும் வீணாக்குவீர்கள், உங்கள் தாய்மார்களின் நேரங்களையும் வீணாக்குவீர்கள். அதுவும் குறிப்பாக கஞ்சி இல்லை என்றால் நோன்பு இல்லை என்ற ஒரு பழக்கத்தை தமிழ்நாட்டிலே வைத்திருக்கிறார்களே, அந்த கஞ்சியின் ரகசியத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். 4 பேரை நரகத்திலே தள்ளிவிட்டு 400 பேர் நோன்பு திறக்கிறார்கள். உங்க வீட்டுக்கு 4 பேர் விருந்தாளி வர்றாங்க, நோன்பு திறப்பதற்கு சாப்பாடு ஆக்கணும்னு உங்க மனைவிட்ட சொல்றீங்க, உங்க மனைவி சொல்றாங்க அப்படின்னா என்னால் இன்னைக்கு நோன்பு வைக்க முடியாது, அப்படின்னா என்னால் இன்று நோன்பு வைக்க முடியாது, நோன்பு வச்சுக்கிட்டு என்னால் சாப்பாடாக்க முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? விருந்து வேணாம் என்று சொல்வீர்கள், அல்லது என்ன சொல்வீர்கள், ஏதாவது இருக்கிறத வச்சு நாம் போதுமாக்கிக் கொள்வோம், அல்லது வெளியிலிருந்து ஏதாவது ரெடிமேட் உணவு வாங்கி வருகிறேன் கலந்து நாம் போதுமாக்கிக் கொள்வோம், அப்படி நீ கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? இல்ல பரவாயில்ல, நீ நோன்பு வைக்காதீங்க பரவாயில்ல, நீ விருந்துக்கு சாப்பாடு செய்யணும்னு எந்த ஒரு முஸ்லிமான கணவனாவது சொல்லுவாங்களா? சொல்லுங்க பிரதர்ஸ், யாரும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க மனைவிமார்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், பள்ளிவாசல 4 பேர் பண்டாரி கஞ்சி ஆக்குறாங்களே, நோன்பு வச்சுக்கிட்டா கஞ்சி ஆக்குறாங்க. அது நீங்க குர்ஆன் ஹதீஸ் பேசுற மஸ்ஜிதா இருந்தாலும் சரி, அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக பேசுற மஸ்ஜிதா இருந்தாலும் சரி, இருக்கிற அத்தனை பண்டாரிகளும் நோன்பு இல்லாமல் தான் கஞ்சி காய்ச்சுகிறார்கள். அவங்க காய்ச்சி கொடுக்கிற கஞ்சியை தான் நமக்கு நோன்பு திறக்க குடிக்கணும்னு சொன்னா, அப்படி ஹராமானதை குடித்து விட்டு நோன்பு திறக்க வேணுமா? ஏன் சில பேரித்தம்பளங்களை நம்மளே பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போயிட முடியாது? ஒரு வாட்டர் பாட்டில் கையில வச்சு எடுத்துட்டு போய் நோன்பு திறக்க முடியாது? நோன்பு திறப்பதற்கு அப்படி கொற்றா கொற்றாவா கஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு சாமான சுத்தி வச்சுக்கிட்டாதான் நோன்பு திறக்கணுமா? அப்ப நீங்க நோன்பு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு பேர் நோன்பு திறக்கிறதா இல்ல, அதுக்கு பேர் நோன்பு திறக்கிறது இல்ல, கொஞ்ச நேரம் பசிச்சிருந்துட்டு அதாவது மிஸ் ஆன சாப்பாட்டெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடுறீங்க, நீங்க நோன்பு திறக்கணும். இப்படி கொஞ்ச நேரம் பசியா இருந்தோம்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ட்ரெயின்ல திடீர்னு மாட்டிக்கிட்டீங்க, டைம் லேட்டா போச்சு, சாப்பிடுறது வந்து இறங்க முடியல, இறங்கணும்னு வச்சு ஒரு கட்டு கட்டினோம்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் செய்யறாங்க. இவர்கள் நோன்பு திறக்கவில்லை. ரசூலுல்லாவுடைய நோன்பு திறத்தல் எப்படி இருந்தது? சில பேரித்தம்பழங்கள், சில தண்ணீர் மிடர்கள், யோசிச்சு பாருங்க, எப்படி இதனால் எவ்வளவு நம்முடைய நோன்பு நோன்புடைய ஆன்மீகம் வீணாகிக் கொண்டிருக்கிறது. அல்லா பாதுகாப்பான. அப்ப இன்றைக்கு மஸ்ஜிதுகள்ல எல்லாரும் சேர்ந்து கூட்டா சேர்ந்து இந்த பாவத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்குது. யாரெல்லாம் கஞ்சிக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதுல பங்கு இருக்குது. நான் சொல்றது தப்பா சரியா? தப்புனா தப்புன்னு சொல்லுங்க, இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம் சொல்லுங்க, எனக்கு காரணம் சொல்லுங்க. நோ, அதாவது குரான்ல இருக்குங்க, ஹதீஸ்ல இருக்குங்க, 400 பேருக்கு நோன்பு துறக்கிறதுக்கு கஞ்சி காய்ச்சறதுனால பண்டாரி மாணவர்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார், அசுல்ல அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ அல்லது எங்கேயாவது ஒரு ஃபிக்ஹ் கிதாப்ல இருந்து ஒரு சட்டத்தை காட்டுங்க. அல்லாஹ் சொல்ற சட்டம், நீங்க நோயாளியா இருந்தா நீங்க பயணத்துல போனா நோன்பு விட்டுக்கலாம்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க பண்டாரியா இருந்தா நோன்பு விட்டுக்கலாம்னு சொல்றானா? நீங்க சமயக்காரரா இருந்தா நோன்பு விட்டுக்கலாம்னு சொல்றானா? நீங்க அதுவும் நோன்பு கஞ்சி காய்ச்சல் சமயக்காரா இருந்தா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சொல்லி இருக்கானா? எங்கேயாவது ஹதீஸ்ல இருக்கிறதா? அப்படி எங்கேயாவது சஹாபாக்களுடைய வழமையில இருக்கிறதா? எங்கிருந்து இந்த கலாச்சாரம் வந்தது? பரவாயில்ல, 4 நோன்பு வைக்காம முஸ்லீம் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, கொட்டுறோம் கொட்டுறோம், நாங்க கஞ்சி குடிச்சு வயிறு படகி சாப்பிடணுங்க. பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. சமுதாயத்தை திருத்த வேண்டிய நாமும் திருந்த வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அடிச்சாட்டியத்திலே, அநியாயத்திலே, ஹராமான விஷயங்களிலே, அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்வதிலே வாழ்க்கையின் ஒரு பெரும்பகுதி கழிந்து விட்டது. தௌபா செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். ரமதான் மாதம் அதற்குள்ள மாதம், தௌபாவிற்குண்டான மாதம், திருந்துவதற்குண்டான மாதம், நம்மை திருத்துவதற்குண்டான மாதம். அல்லாவுடைய சுன்னத்துக்கு நெருக்கமாகவும் நெருக்கமாகவும் அல்லாஹ் நமக்கு நம்மை சீர்திருத்தம் செய்வானாக, நமது பாவங்களை மன்னிப்பானாக. ஆகவே இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு செல்வோமாக. ரமதானை கண்ணியப்படுத்துவோம், இபாதத்துகளை கொண்டு கண்ணியப்படுத்துவோம், வணக்க வழிபாடுகளை கொண்டு கண்ணியப்படுத்துவோம், தர்மங்களை கொண்டு கண்ணியப்படுத்துவோம். இந்த நல்ல சிந்தனைகளை நமது மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், நம்முடைய உற்றார் உறவினர்களிருந்து ஆரம்பித்து நாம் சந்திக்கின்ற எல்லா முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த நல்ல சிந்தனையை நாம் சொல்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை செய்வானாக, நமக்கு உதவி செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.